வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பில் நாம் அறிந்து கொள்ளப் போவது நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை பற்றி. நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் மீனா அவர்கள். மேலும் அவர் கூறும் விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள்.
வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்றைக்கி நம்ம நிலக்கடலை பயிரில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம். நிலக்கடலை பயிரானது நிறைய புசனம் மற்றும் நச்சரி நோயினால் பாதிக்கப்படுகிறது. சமீப காலத்தில் நச்சரி நோய் அதிக அளவில் நிலக்கடலையை தாக்குதல் உண்டாக்கி மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது. வேர் நோய்களை உண்டாக்கும் மண்ணின் மூலமாக பரவக்கூடிய பூசன நோய்களும் அதிக அளவில் பொருளாதார சேதத்தை நிலக்கடலை பயிரில் உண்டாக்குகிறது. நிலக்கடலையில் தோணும் முக்கிய நோய்களையும் அதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்றத பற்றி இப்பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். நிலக்கடலை பார்த்திங்கன்னா பல நோய்கள் உண்டாக்கி தாக்குதலை உண்டாக்கும். முதலாவதாக பார்த்திங்கன்னா வேர் அழுகல் நோய். இந்த நோய் பார்த்திங்கன்னா நிலக்கடலை சாகுபடி பண்ணுற அனைத்து இடங்களிலேயும் தாக்குதலை உண்டாக்குகிறது. இந்த நோய் எப்படி உண்டாகிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு பூசணம் மேக்ரோஃபோமினா அப்படின்ற பூசணத்தினால இந்த நோய் வந்து உண்டாகிறது. ஆரம்ப கட்டத்தில் தரமட்டத்துக்கு மேலே தண்டு பகுதியில் சிவப்பு கலரில் புள்ளிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். இந்த புள்ளிகள் பார்த்திங்கன்னா தண்டுக்கு அடியிலையும் மற்றும் வேர்களுக்கும் பரவும். இப்புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா வேர் பாகத்தை துளைத்து உள்ளே செல்லும். இந்த நோய் தாக்கிய வேர்கள் முழுவதுமாக அழுகி சிதைந்து மண்ணை விட்டு இழுக்கும் போது பார்த்திங்கன்னா செடிகள் கையில் ஈஸியாக வந்துடும். அதான் இதோட அறிகுறி. பயிரோட வேர் பாகத்தில் பட்டைகள்லாம் உரிந்து காணப்படும். இதோட காய் மற்றும் பருப்புகள் பார்த்திங்கன்னா ஆஸ்பாஜிலஸ் அப்படின்ற ஒரு பூசணத்தினால எளிதில் பாதிக்க உண்டாக்கும். இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா பிக்னீடியா இல்லைன்னா ஸ்க்ளிரோசியா அப்படின்ற பூசண வித்துக்கள் மூலமாக தான் இந்த நோய் வந்து பரவுது. இந்த பூசண வித்துக்கள் மண்ணுக்கு மூலமாகவும் பாசன நீர் மூலமாகவும் அதிக அளவில் தாக்குதலை உண்டாக்கும். இந்த நோய் கிருமி மண்ணிலேயே பல வருடங்கள் தங்கி தாக்கும் திறனை உடையது. இது இப்போ நோய்க்கு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதிக வெப்பநிலை மற்றும் வந்து மண்ணில் குறைந்த ஈரத்தன்மை இவையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்நோய் வந்து எளிதில் தாக்குதலை உண்டாக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு 1 கிலோ விதைக்கு பேசிலஸ் அப்படின்ற எதிர் உயிரியை 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். மேலும் நோய் பாதிக்கப்பட்ட பயிரை வேரோடு பிடுங்கி அதை அழித்துவிட வேண்டும். உழவோட்டும் போது ட்ரைகோடர்மா என்ற எதிர் உதிரியை 2.5 கிலோ 50 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து 15 நாள் நிழலே வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் தெளிச்சுட்டு வந்தோம்னா இது பல மடங்கு பெருகி நல்ல பலனை உண்டாக்கும். இந்த கலவையை விதைத்த 30ஆம் நாள் மண்ணில் இட்டு பயனடையலாம். கோடை உழவை செய்வதன் மூலமாக இந்த பூசண வித்துக்கள் மண்ணின் ஆழத்தில் புதைந்து விடுவதால் நோய் பரவுவதை தடுக்க முடியும். 2வது நோய் பார்த்தீங்கன்னா தண்டு மற்றும் காய் அழுகல் நோய். இந்நோய் வந்து ஸ்க்ளிரோசியம் ரால்சை அப்படின்ற பூசணத்தினால உண்டாகிறது. இந்த நோயை வந்து தண்டழுகல்னு சொல்லலாம், ஸ்க்ளிரோசியம் கருகல், வெண் பூசண படலம், ஸ்க்ளிரோசியம் அழுகல், அடித்தண்டு அழுகல் என்ற பல பெயரில் அழைக்க முடியும். இந்த நோய் வந்து அதிக மகசூல் இழப்பை உண்டாக்குகிறது. சமீப காலமாக நிலக்கடலையில் இந்த தண்டழுகல் நோய் ஒரு பெரிய சவாலாகவே உள்ளது. இதோட அறிகுறிகள்னு பார்த்தோம்னா இந்த தரைப்பகுதியில் தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பூசண வித்துக்கள் வெள்ளை நிறத்தில் காணப்படும். திடீர்னு பார்த்திங்கன்னா கிளைப்பகுதியெல்லாம் காய ஆரம்பிக்கும். அந்த நோய் தாக்கிய கிளையின் இலைகள் வெளுத்து பழுப்பு நிறமடைஞ்சு அப்படி காஞ்சு கருகி விடும். இதுதான் இதோடைய அறிகுறிகள். இந்த வெண்ணிற பூசண இலைகள் செடிக்கு அடிப்பாகத்துலேயும் தண்டு பாகம் மற்றும் மண்ணிலையும் நமது கண்கூடாக பார்க்க முடியும். இந்த பூசண இலை முடிச்சுகள் தோன்றி காயோட எண்ணிக்கையெல்லாம் குறைந்து விடும். விழுதுகளும் இப்பூசணத்தை தாக்கி சிதை செய்வதால் காய்கள் வந்து அறுவடையின் போது மண்ணிலேயே தங்கி பூசணத்தால் பாதிக்கப்பட்டு இந்த விதைகள் முழுவதுமாக பூசண வளர்ச்சி படர்ந்து காணப்படும். இதெல்லாம் வந்து இந்த தண்டர்கள் நோயோட அறிகுறிகள். இந்த நோய் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணு மூலமாக இந்த பூசண வித்துக்கள் பல வருஷம் வாழும் தன்மை உடையது. இதுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் போது இந்த பூசண வித்துக்கள் முளைத்து பயிரை தாக்குதலை உண்டாக்கும். இந்த நோய்க்கு சாதகமான சூழ்நிலைன்னு பார்த்தோம்னா 25 டிகிரி முதல் 30 டிகிரி வெப்பநிலை, ஈரப்பதம் நிறைந்த மண், அதிக பயிர் வளர்ச்சி, மண்ணில் சுண்ணாம்பு சத்து குறைபாடு இவையெல்லாம் இருந்தால் இந்த நோய் வந்து எளிதில் பரவக்கூடியது. இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாம் வந்து ஆழமாக கோடை உழவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட பயிரை பிடுங்கி எரித்து விட வேண்டும். மேலும் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்வதற்கு ட்ரைகோடமா விரடி 4 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் கலந்து விதை நேவத்தை செய்வதால் இந்த நோயை நாம் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக பார்த்தா டிக்கா இலை புள்ளி நோய். இந்த நோய் நிலக்கடலையில் தோன்றும் முக்கிய நோய் டிக்கா இலை புள்ளி நோய். இதில் 2 வகையான இலை புள்ளி நோய்கள் உள்ளன. 1 முன்பருவ இலை புள்ளி நோய், 2வதாக பின்பருவ இலை புள்ளி நோய். இந்த நோய் பார்த்தோம்னா செர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூசணத்தினால் உண்டாக்கிறது. இந்த 2 புள்ளி நோய்களும் சேர்ந்து ஒரே சமயத்தில் அமைந்தால் 100% வரை இழப்பு உண்டாகும். இலை புள்ளி தனியாக பாதித்தால் 30% பாதிப்பை உண்டாக்கும். இந்த நோய் தாக்கிய இலைகள் மேல் ஒரு வட்டமான கருமை நிற புள்ளிகள் தோன்றும். சிறிது காலம் கழித்து இந்த புள்ளிகள் எல்லாம் விரிவடைந்து ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவமாக மாறும். கரும் பழுப்பு நிற புள்ளிகளை சுற்றி ஒரு மஞ்சள் நிற வளையம் காணப்படும். இதுவே முன்பருவ இலை புள்ளி நோயின் அறிகுறியாகும். அடுத்தபடியாக பின்பருவ இலை புள்ளி நோய். இந்த நோய் விதைத்த ஒரு 40 முதல் 50 நாட்களில் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த நோயோட இலை புள்ளிகள் பார்த்தோம்னா சிறியதாக இருக்கும். இந்த புள்ளிகள் கரும் பழுப்பு அல்லது கருமை நிறத்தில் இருக்கும். இந்த புள்ளிகளை சுற்றி மஞ்சள் நிற வளையம் இந்த நோயில் காணப்படாது. இதுவே முன்பருவ இலை புள்ளிக்கும் பின்பருவ இலை புள்ளி நோய்க்கும் உள்ள வேறுபாடு. புள்ளிகள் இலைகளில் தோன்றினாலும் இலை காம்பு, தண்டு, பூக்காம்பு ஆகிய பகுதிகளுமே இந்த நோய் உண்டாகும். பூக்கும் பருவத்திலிருந்து அறுவடை வரையில் இந்த நோயின் தீவிரம் அதிகமாக காணப்படும். நோய் தாக்கிய இலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும். பூக்காம்புகளும் தாக்கப்பட்டு காய் பிடிப்பதும் குறைந்துவிடும். இந்த இலைப்புள்ளி நோய் பரவுவதற்கு என்ன சூழ்நிலை வேண்டுமென்றால் 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் மற்றும் 90% அதிகமான ஈரப்பதம். மண்ணில் சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த இலைப்புள்ளி நோய் அதிக அளவில் உண்டாகும். இந்த நோய் பரவும் முறை பார்த்தோம்னா நோய் தாக்கிய நிலத்தில் உதிர்ந்து கிடக்கும் இலைகள் மற்றும் செடியின் பாகங்களில் நோய்க்கிருமி அதிக அளவில் காணப்படும். இந்த பூசண வித்துக்கள் நோய் தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது. நோய் தோன்றிய பிறகு காற்று அடித்தால் அதன் மூலமாகவும் கொனிடியா என்ற வித்து நோய் பரவுவதற்கு உதவுகிறது. இலைப்புளி நோயை கட்டுப்படுத்துவதற்கு நோய் தாக்கப்பட்ட இலைகள் மற்றும் செடியின் பாகங்களை சேகரித்து எரித்துவிட வேண்டும். அறுவடை செய்த பின்பு செடிகளை வயலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். நல்ல தரமான விதைகளை, அதாவது நோய் தாக்காத விதைகளை விதைப்பதன் மூலம் இந்த நோயை நாம் தடுக்க முடியும். மேலும் ஒரே நிலத்தில் நிலக்கடலை பயிரிடுவதை தவிர்த்து மாற்று பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். காற்றின் மூலம் பரவக்கூடிய இந்த வித்தானது யுரிடோஸ்போர் என்று சொல்வோம். அதன் மூலமாகவே இந்த நோய் எளிதில் பரவுகிறது. இதற்கு சாதகமான சூழ்நிலை என்றால் 85% மேல் ஈரப்பதம் இருக்க வேண்டும். அதிக மலைப்பகுதி, குறைந்த வெப்பநிலை இவையெல்லாம் இந்த நோய் தாக்குவதற்கு சாதகமான சூழ்நிலை ஆகும். இந்த நோய் அதிக அளவில் தென்பட்டால் இதற்கு ரசாயன மருந்து மன்கோசப் 400 கிராம் அல்லது நனையும் கந்தகம் 1 கிலோ என்ற அளவில் 1 ஹெக்டருக்கு நாம் தெளித்து இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த முடியும். இதுவரை பார்த்ததெல்லாம் பூசண நோய்கள், அதாவது வேரழுகல் நோய், அடித்தண்டழுகல் நோய், இலைப்புள்ளி நோய், இவையெல்லாம் பூசணத்தினால் வரும் நோய்கள். அடுத்தபடியாக நச்சுயிரினால் வரும் நோய்களை பற்றி காணலாம். அதாவது நிலக்கடலை வளைய தேமல் நோய் என்று சொல்வோம். இது வந்து ஒரு நச்சுரியால், அதாவது வைரஸ் கிருமியினால் உண்டாகும் நோயாகும். இந்த நோய் பார்த்திங்கன்னா தக்காளி புள்ளி வாடல் நச்சுயிரி, அதாவது டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ், அந்த நச்சுரியினால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். கடந்த சில ஆண்டுகளாகவே நிலக்கடலை பயிரிடப்படும் அனைத்து இடங்களிலும் இந்த நோய் தோன்றி அதிக அளவில் சேதத்தை உண்டாக்குகிறது. இதோட அறிகுறிகள் என்று பார்த்தால் விதைத்த 20ஆம் நாட்களில் இந்த நோயோட அறிகுறிகள் ஆரம்பமாகும். அதாவது விரிவு அடையாத தளிர் இலைகள் என்று செல்வோம், அதாவது சீட்லிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா சிறியதாக ஒரு பச்சை, ஒரு லைட் கிரீன், வெளிர் பச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த நிற வளைய மாதிரி புள்ளிகள் தோன்றும். சில நாட்களிலே இந்த புள்ளிகள் எல்லாம் விரிவடைந்து ஒரு சரிந்து போன புள்ளிகளாக மாறும். நோயின் அறிகுறி செடியின் நுனியில் ஆரம்பித்து கீழ் நோக்கி பரவி செடி முழுவதுமாகவே கரிந்துவிடும், அதாவது காய்ந்த மாதிரி ஆகிவிடும். சில சமயங்களில் பயிரோட சில கிளைகளிலோ தண்டிலோ பக்க மொட்டுகளிலோ வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு அவை கிளைகள் இயல்பான ஒரு உருவம் இல்லாமல் சிறுத்த இலைகளாக மாறிவிடும். செடியை பார்த்தோம் என்றால் ஒரு புதர் போல் காட்சியளிக்கும். அதுவே இந்த வளையத்தேமல் நோயின் அறிகுறியாகும். நோய் தாக்கிய பயிரிலிருந்து பூக்களும் காய்களும் எதுவும் உண்டாவதில்லை. அது ஒரு மலட்டுத்தன்மை போல் மாறிவிடும். அடுத்தபடியாக ஒரு நச்சுரி நோய் இருக்கிறது. அதற்கு பேர் நிலக்கடலை ரோஜா இதழ் அடுக்கு என்று சொல்வார்கள். இதுவும் ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படுகின்ற ஒரு நோய். நோய் தாக்கிய பயிரின் இலைகள் சிறுத்து கிளைகள் குட்டையாகவும் சிறுத்தும் நேராக நிமிர்ந்தும் காணப்படும். இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெளிந்த மாதிரியும் திரிந்த மாதிரியும், அதாவது செடி முழுவதும் ஒரே குத்தாக ஒரு புதர் போல் காட்சியளிக்கும். செடியோட இலைகள்லாம் நெருக்கமாக காணப்படுவதால் இதற்கு ரோஜா இதழ் அடுக்கு நோய் என கூறப்படுகிறது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டுவதன் மூலமாகவும் அதற்கான ஒரு வெக்டார் என்று சொல்வோம், அந்த நோயை பரப்பக்கூடிய வெக்டார் வந்து ஒரு அஸ்வினி ஏபிஸ் கிராசிவோரா அப்படின்ற ஒரு பூச்சி, அஸ்வினி பூச்சி மூலமாக, அதாவது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி மூலமாகவே இந்த நச்சுரி நோய் பரவுகிறது. இந்த நச்சுரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு நோய் தாக்கிய பயிரை அகற்றி அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் இந்த நோயை பரப்பும், அதாவது அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு நாம் ஒரு இன்செக்டிசைட் என்று சொல்வோம், அதாவது சிஸ்டமிக் இன்செக்டிசைட் பாஸ்போமிடான் 100 மில்லி அல்லது டைமிதையேட் என்ற ஒரு பூசணக்கொல்லி மருந்தை, அதாவது இன்செக்டிசைடை 250 மில்லி 1 லிட்டர் 1 ஏக்கராக்கு என்று தெளித்து இந்த, அதாவது நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மூலம் இந்த நச்சுரி நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இதுவரை நாம் வந்து நிலக்கடலை தோன்ற நோய்கள், அதாவது பூசண நோய்கள் நச்சுரி நோய்கள் அதை கட்டுப்படுத்துவது பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நம் ஒருங்கிணைந்த முறையில் நிலக்கடலை நோய் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அறுவடைக்கு பிறகு அதில் எந்த செடியும் விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் சுத்தமாக அப்புறப்படுத்துவதன் மூலமாக பல மண்ணில் பரவக்கூடிய நோய்களை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். நிலக்கடை என்றால் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆமணக்கு வேறு ஒரு பயிர்களை பருத்தி இப்படி பயிரிடுவதன் மூலமாக நம்ம மண் மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த முடியும். அடுத்தபடியாக கோடை உழவு செய்ய வேண்டும். முக்கியமாக விதை நேர்த்தி, அது ஒரு எளிமையான ஒரு செயல்தான், ஆனால் நாம் செய்வதில்லை. அதை வந்து செய்வதன் மூலமாக நிறைய நோய்கள், முக்கியமாக இந்த வேரல்கள் நோயோ தண்டல்கள் நோயெல்லாம் ஒரு 50% வராமல் தடுப்பதற்கு இந்த விதை நேர்த்தி பயன்படுகிறது. 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடமா விரடி 4 கிராம் இல்லைனா பேசில செப்டிலஸ் 10 கிராம் என்ற விகிதத்தில் விதை நேர்த்தி செய்வது மிக மிக அவசியம். அப்புறம் உழவு ஓட்டும்போது, கடைசி உழவின் போது இதே ட்ரைகோடமா விரடியை 1 கிலோ 1 ஏக்கர் என்ற அளவில் குப்பை மண்ணுடன் கலந்து நம் உழவோட்டும் போதே மண்ணில் இட்டு உழவோட்டினால் அதன் நுண்ணுயிர் வந்து பல மடங்கு பெருகி நமக்கு நிறைய பயன்களை தரக்கூடியதாகும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த இலைப்புள்ளிகள் நோய், இது வந்து முக்கியமான நோய். இந்த இலைப்புள்ளி நோய் தான் நிலக்கடலை பொறுத்த வரைக்கும். அதற்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிக அளவில் இருக்கும் பொழுது அந்த மருந்து மேன்கோசப் மருந்தோ இல்லது புரோபிகனசோல் 1 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் ஒரு தடவை நம் ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலமாக இந்த நோயை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நச்சுரி நோயை பார்த்தோம். இதற்கு வந்து ஊடு பயிராக போடலாம், இல்லைன்னா பார்டரில் நிலக்கடலை பயிரில் பார்டரில் சோளமோ கம்போ போட்டு பயிர்படும்போது இந்த நோய் வந்து அதிக அளவில் கம்மியாகும், நச்சுரி நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இப்போ சமீப காலமாக தோன்றும் ஒரு நோய் வந்து இந்த தண்டல்கள் நோய். இதுவரைக்கும் நிலக்கடலையில் அது பெரிய பிரச்சனையாக இல்லை, மற்ற பயிர்கள் எல்லாம் இது அதிக அளவில் பாதிப்பை உண்டாக்குச்சு. இப்போ சமீப காலமாக நிலக்கடலையிலையும் 30% மேல் பாதிப்பை உண்டாக்குற நோய் இந்த ஸ்க்லிரோசியம் என்ற தண்டல்கள் நோய். இந்த நோயை நம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அந்த நோயோட செடியோட அடி பாகத்திலையும் மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் பூசண இலைகள் படர்ந்திருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது தண்டல்கள் நோய். இதற்கும் இயற்கை முறையிலேயே, அதாவது உயிர் எதிர் உயிரிகள் ட்ரைகோடமாவை பயன்படுத்தி எளிதாக நாம் கட்டுப்படுத்த முடியும். நன்றி
நேயர்களே. இதுவரை நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.